நமஸ்காரம். வைகுண்ட ஏகாதசிக்கு அநேகமாக எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்போம். ஒரே கூட்டம், எல்லா இடத்துலையும் வரிசையில் நின்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெருமாளை சேவிச்சுட்டு வந்திருப்போம். அன்னைக்கு கோவிலில் எவ்வளவு அர்ச்சனைகள் நடக்கும், எவ்வளவு பிரசாத விநியோகம் நடக்கிறது, எத்தனை மாலை துளசி வாசல்லேருந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம், உள்ள சமர்ப்பிச்சுட்டே இருக்கோம், தேங்காய் உடைச்சுட்டே இருக்கா, தீர்த்த சடாரி கொடுத்துட்டே இருக்கா, பிரசாதம் கொடுத்துட்டே இருக்கா. இதுக்குன்னு அர்ச்சகர்கள் அவர்கள்லாம் உதவிக்கு நாலஞ்சு பேரை கூட்டிப்பா. அப்பதான் இந்த சிவகுண்ட ஏகாதசியை கார்த்தால 4 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் பக்தர்கள் எல்லாருக்கும் ஆதரிச்சு நடத்துறதுக்கு முடியும். இதை நாம போயிட்டு வர்றது ஒரு 1/2 மணி நேரம்னு வச்சுங்க, அதுக்குள்ள என்ன பார்க்கறோமோ அது வரைக்கும் கோவில்னு நினைச்சுக்கிறோம். நம்ம வீட்லையும் சரி, வேலைக்கு போற இடத்துலையும் சரி, அததற்கு வேண்டிய ஆட்கள் என்னென்ன வேலைக்கோ அததுக்கு வேண்டியவா இருக்கா, அந்தந்த வேலை நடக்கிறது, ஆள் இல்லைன்னா வேலை நிற்கும். ஆனா கோவில்ல ஒரு வேறுபாடு இருக்கு. வேலைகள் அத்தனை இருக்கத்தான் இருக்கும், எல்லாமே கைங்கரியம். ஆனா அததற்கு அந்த நாள்ல எத்தனை பேர் இருந்தார்களோ அவர்களெல்லாம் இப்ப இருக்கார்களான்னு சொல்ல முடியாது. மேலோட்டமா பார்த்தா நமக்கு புரியாது, ஆனா கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். ஒரு கோவில்னா 6 இருக்கணும், குறைஞ்ச பட்சம் அவரவர்களுக்கு என்ன கைங்கரியம் இருக்கு அப்படின்னு மட்டும் கொஞ்சம் நிரம்பல வச்சுங்க. இனிமே நம்ம கோவிலுக்கு போறச்சே, ஓ இத்தனை இருக்கா, இதுக்கு நம்மால ஏதானும் பண்ண முடியறதா அப்படிங்கிற யோஜனையோட போங்க. அர்ச்சக சுவாமி முதல் முக்கியமான கைங்கரியபரர். அர்ச்சகா சஹரி சாட்சாத்னு சொல்றார்கள். அர்ச்சகரே பகவானே நேரவரா போலே, அவர்தான் ஹரி. அவருக்கு இருக்கிற முக்கியமான பணிகள் பெருமானுக்கு தினமும் ஆராதனம் செய்தல், திருவாராதனம் பண்ண வேண்டும், 6 கால பூஜை செய்தாக வேண்டும். இனிய கைங்கரியம். ஆனா நேர திருவாராதனம் பண்ண முடியாது. அவர் உள்ளே சென்றவுடன் கர்ப்பகிரகத்தை சுத்தம் பண்ணிவிட்டுத்தான் திருவாராதனத்துக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணணும், அவரே சுத்தம் பண்ண வேண்டும். எப்ப சேவார்த்திகள் வந்தாலும் அவர்களுக்கு சதநாமாவளியா இருந்தாலும் சரி, சஹஸ்ரநாம அர்ச்சனையா இருந்தாலும் சரி, அவர்கள் சீட்டு கொண்டு கொடுத்துடுவா, அந்த அர்ச்சனையை பண்ண வேண்டும். ஹாரத்தி காட்டணும், அந்த பெருமானுடைய மங்கள ஸ்லோகங்கள் மற்றும் உண்டான போஷரங்கள் இதை சொல்லி சேவை பண்ணி வைக்கணும். வர்றவர்களுக்கெல்லாம் தீர்த்தம் கொடுத்து ஷட்டாரி கொடுக்க வேண்டும். பெருமானுக்கு ஆராதனம் பண்ணணும்னாலே நித்திய ஹோமம் பண்ண வேண்டும். அதனால திருவாராதனம் முடியறதுக்கு முன்னாடி அவர் போய் ஹோமம் பண்ணிட்டு வந்துட்டு தான் மேற்கொண்டு பலி சாதிக்கிறது மற்ற காரியத்தை பண்ணணும். அதனால நித்தியமே ஹோமம் பண்றது முக்கியம். பலி சாதிக்க போறது முக்கியமான கைங்கரியம். அந்தந்த கால பூஜைக்கு பலிபேரர் எழுந்துருளி கோவிலினுடைய பல மூலைகளுக்கு சென்று பலி சாதிக்கணும் இல்லையோ, பிரசாதத்தை சாதிக்கணுமே, அது அர்ச்சகருடைய முக்கிய பணி. பெருமானுக்கு எப்ப புறப்பாடு நடக்கணும்னாலும் அதுக்கு அலங்காரம் செய்தல், அதுக்கு வேண்டிய திருவாபரணங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுதல், மாலை சாத்துதல், பெருமாளுக்கு வஸ்திரம் சமர்ப்பித்தல், அலங்காரம், இது இத்தனையும் செய்ய வேண்டும். அவர் எத்தனை வீதி புறப்பாட்டுக்கு போனாலும் கூடவே புறப்பாட்டுக்கு பெருமானுக்கு போய்விட்டு வர வேண்டும். வழியெங்கும் பக்தர்களுக்கு ஷட்டாரி சாதிக்கும் வழக்கம் இருந்தால் சாதிக்க வேண்டும். ஹாரத்தி பண்ணி பழம் வெத்தல பாக்குகளை வாங்கிக் கொள்ள வேண்டும். உள்ளேயும் சரி வெளியேயும் சரி பழம் வரும், வெத்தல பாக்கு வரும், தேங்காய் வரும், இதெல்லாத்தையும் பெருமாளுக்கு கண்டரோலை பண்ணணும். நாம 6 பிரசாதங்கள் எடுத்துன்னு போறோமோ, அது திராட்சையோ முந்திரி பருப்போ, அதெல்லாத்தையும் கண்டரோலை பண்ணி பார்த்து பார்த்து அவர்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அது தவிர நித்தியோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், சம்பத்சரோத்சவம் என்ற அந்தந்த உற்சவத்தை நடத்த வேண்டும். எப்ப பெருமாளுக்கு திருமஞ்சனம்னாலும் ஸ்நபனம் பண்ணி தீர்த்தத்தை எல்லாம் பூரிச்சுட்டாளா பார்த்து, சஹஸ்ரதாரை சங்க பத்ம நிதிகள், சங்கதாரே பத்மதாரே இதெல்லாம் கொண்டு திருமஞ்சனம் செய்து, அதற்கப்புறம் எல்லாருக்கும் ஈரவாட தீர்த்தம் கொடுத்து, மஞ்சள் காப்பு துளசி கொடுத்து, பின்னால் பெரிய திருமஞ்சனம் பண்ணி பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணி சேவை சாத்து முறை நடத்தி வைக்க வேண்டும். என்ன உபயம் நடக்கிறது, எந்த உற்சவம்னாலும் உபயக்காரர்களோட பேசி அவர்களுக்கு வேண்டிய பட்டியல் கொடுத்து, அவர்களிடத்திலேருந்து பணத்தை வாங்கி தேவஸ்தானத்தில் கட்டி அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வர்றவாளுக்கு மரியாதை பண்ணி அவர்களுக்கு திருப்தியா அனுப்பிச்சு வைக்கிறது அர்ச்சகர் தான் பண்றார். பெருமானுடைய பாதுகாப்புக்கு முக்கிய பொறுப்பா இருக்கார். இப்போ ஒரு கோவில்ல ஒரு அர்ச்சகர் தான் இருக்காருனால், அவர் ஒவ்வொரு சமயத்துக்கும் கதவை பூட்டிண்டு பூட்டிண்டு இன்னொரு சன்னதிக்கு போகணும். ஏதான ஒரு ஆபத்துனால் முதல் கேள்வி, முதல் ஆபத்து அர்ச்சகருக்கு தான் வரும். பெருமானுடைய பாதுகாப்பு, இன்னும் திருவாபரண பாதுகாப்பு, அதனுடைய சாவியா வாழ்க்கை இருக்கும், எந்தெந்த உற்சவத்துக்கு என்னென்ன திருவாபரணங்கள்லாம் எடுத்து சமர்ப்பிக்கணும் பார்த்து ஒரு கல்லு கீழே விடக்கூடாது. நாலு வீதி எட்டு வீதி புறப்பாடாயிட்டு வர்ற வரைக்கும் ஒரு கல்லுக்கு சேதாரம் வரக்கூடாது. வந்தா அவர்கள் தான் பொறுப்பாரா? பட்டு துணிமணிகள் எத்தனை பேர் எவ்வளவு வெளிய பட்டு பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிருப்பா, அது அத்தனையும் ஜாகிரதையா பார்த்துக்கணும், கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். வஸ்திர கொட்டடிக்குன்னு தனியா கைங்கிறவர் இருந்துட்டா சரி, இல்லைன்னா அதுவும் அர்ச்சகர் தான் பார்த்துக்கணும். இப்ப ஒரு சில கைங்கரங்களை தான் சொல்லியிருக்கேன். இப்ப இது அர்ச்சகருக்கு இருக்க வேண்டிய கைங்கரம் மட்டும் பார்த்துருக்கோம். இத போல கோவில்கள்ல ஆறாருக்கு இருக்கு தெரியுமோ? சன்னிதிக்குன்னு ஒரு பரிச்சாரகர் இருக்கணும். இன்னைக்கு பல சன்னதிகள்ல அவ இல்ல, அவ என்ன பண்ணுவான்னு நீங்க கேப்பீள். எல்லா சன்னதிகளையும் கார்த்தால தறக்கணும். இல்லையோ எவ்வளவு பெரிய பூட்டு, எவ்வளவு பெரிய தாப்பாள், அதத்தனையும் தறக்கிறது அவர் கைங்கரியம். மத்தியானம் பூட்டணும், மறுபடியும் சாயங்காலம் தறக்கணும், மறுபடியும் ராத்திரி பூட்ட வேண்டும். நாலு தடவை பூட்டு சாவி மொத்தத்தையும் தறக்கிற கைங்கரியம் அவருது. அப்புறம் இடத்தை சுத்தம் பண்ணி பெருமானுடைய பாத்திரங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி பாத்திரத்தில் தீர்த்தம் கொண்டு வந்து சேர்த்து வைத்தல் சன்னதி பரிசாரகர் பண்றார். எல்லா சன்னதிக்கும் திருவிளக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அப்புறம் எப்ப திருவாராதனம்னாலும் மணி சேவிக்கணும். இல்லையோ கையில மணி படைத்து கொண்டு அசைத்து சேவிக்க வேண்டும். பெருமாளுக்கு சந்தனம் அரைச்சு கொடுக்கணும். எப்ப தீபஹாரத்தி, கும்பஹாரத்தி, மஞ்சனஹாரத்தி, தூபம் இது எப்ப நடந்தாலும் அதை பார்த்து பார்த்து ஏத்தி கொடுக்க வேண்டியது பொறுப்பு. ஒரு சாத்துமர் நடக்கிறதுனால் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு மரியாதை செய்வா, அதுக்கு மாலை பிரசாதம் போகும், ஷட்டாரி போகும். அதுக்கு உடனே தலையில தட்டு வச்சுண்டு முகத்தை எல்லாம் பார்த்து மூடிக்கொண்டு ரொம்ப மரியாதையோட அந்த பிரசாதத்தை எழுந்துருள பண்ணிட்டு போகணும். அதோட இல்ல, வெளியில ஆறெல்லாம் இப்ப பிரசாதத்துக்கு பிரார்த்திக்கிறாளோ, கல்யாணத்துக்கு எல்லாரும் பிரசாதத்துக்கு கேட்கறா, அத போல மற்ற ஷட்டப்த பூர்த்திக்கு, சதாபிஷேகத்துக்கு, பெரிய ஆச்சாரிய புருஷர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் பிரசாதத்தை எடுத்துட்டு போகணும். இல்லையோ அது பண்ணணும். தேங்காய் உடைத்து கொடுத்தல், பூ பழத்தை எடுத்து தட்டில் வைத்து சமர்ப்பித்து கொடுத்தல், தீர்த்தம் சாதிக்கும் போது ஆங்காங்கு தீர்த்தத்தை கொண்டு வந்து சேர்த்தல், இது தனி சந்நிதி பரிச்சாரகர் பண்ணணும். ஆனா இப்படின்னு ஒரு போஸ்டே இப்போ பல கோவில்கள்ல இல்லை. இப்ப நான் வரிசா சொல்லணும் வந்து எல்லாத்தையும் அர்ச்சகரே பாத்துக்கிற நிலைமையில இருக்கு. ஏற்கனவே அவருக்கு கைங்கரமே தலைக்கு மேல இருக்கு, அப்ப தனியா இவருக்கு ஒரு ஒன்பது கைங்கரம் இருக்கு பாருங்க. இது சந்நிதி பரிச்சாரகர். இதை தவிர மடப்பள்ளி பரிச்சாரகர் இருக்கார். அப்படின்னா மடப்பள்ளியிலே தளிகை பண்ணவரை நான் சொல்லல, அந்த சுவாமி தனி, அத பள்ளி மடப்பள்ளி பரிச்சாரகர்னால் அன்னைக்கு என்னென்ன தளிகை பண்ண வேண்டும், அதுக்கு வேண்டிய சாமான்கள் என்னென்ன நம்ம தேவஸ்தானத்திலேருந்து கொண்டு சேர்த்துக்கணும், தளிகை பண்ண வேண்டிய பாத்திரத்தை எல்லாம் சுத்தி பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும், தளிகை ஆன பிற்பாடு எல்லா தளிகையும் கொண்டு போய் பெருமானுக்கு முன்னே வைக்க வேண்டும், அர்ச்சக சுவாமி பெருமாளுக்கு கண்டரோல பண்ணின பிற்பாடு அதத்தனையும் திரும்ப கொண்டு வந்து மடப்பள்ளியில வைக்கணும். அதே போல சேவார்த்திகளுக்கு பிரசாத விநியோகம், இப்ப சாத்து முறையா எடுத்து காலம் எடுத்துன்னா பிரசாதத்தை கொடுக்கணும் இல்லையோ, அது கொடுக்கணும். பலி சாதிப்பதற்காக அதற்கு வேண்டிய பிரசாதத்தை தயார் பண்ணி கொண்டு போய் கொடுத்து விட்டு வர வேண்டும். திருமடப்பள்ளியை ஜாகிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் மடப்பள்ளி பரிச்சாரகருடைய கைங்கரியம். அப்ப மடப்பள்ளி பரிச்சாரகர் தனி, சந்நிதி பரிச்சாரகர் தனி, அர்ச்சகர் தனி. இதோட இல்ல, இப்போ மடப்பள்ளிக்கு வேணுமே தளிகை பண்றவா, கார்த்தாலேந்து சாயங்காலத்துக்குள்ளே ஆறு வேளை பூஜை, ஆறு வேளை தளிகை பண்ண வேண்டும். அதுக்கு தோஷ தளிகையா இருக்கலாம், பிரசாத தளிகையா இருக்கலாம், அலங்கார தடிகையா இருக்கலாம், சுண்டல், வடை என்று பலவிதம். அதுக்கப்புறம் விசேஷ ததி ஆராதனங்கள், விசேஷமா கேசரி, அதுக்கு வேண்டிய சக்கர பொங்கல், அக்காரடிசல், லட்டு பிடிக்கிறது, இத போல பல தளிகைகள். அப்ப விடாம தளிகை பண்றது அந்த சுவாமி பண்ற கைங்கரியம். இப்ப ஏற்கனவே நாலு பேரை பத்தி சொல்லிட்டேன். இது தவிர பெருமானுக்கு நித்தியம் புஷ்பம் வந்தாக வேண்டும், அதுக்கு கோவிலுடைய நந்தவனம் எல்லா கோவிலும் இருக்கு. இன்னைக்கு பல இடத்துல கேட்பாரற்று இருக்கிறது. அப்ப நந்தவனத்துக்குன்னு ஒரு கைங்கரியர் இருக்கணும், அவர் 12 மாசமும் விடாம பூக்களை வளர்க்கணும், ஜலத்தை கொட்டணும், களபறிக்கணும், அதுக்கப்புறம் அந்த பெருமானுக்கு ஏத்தா போல புஷ்பங்கள் எல்லாம் தினமும் குறைஞ்ச பட்சம் 6 மாலையானும் தயாராகணும், உதிரி புஷ்பங்கள் வரணும், எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு துளசி மாலை வந்தாக வேண்டும், துளசியும் வரணும். அப்ப நந்தவனத்துக்கு தனியா உத்தரவு வேணும். அப்புறம் கோவிலுக்கு சுத்த பணியாளர்கள் மொத்த இடத்திலையும் பெருக்கி மெழுகி கோலம் போட்டு வச்சு அதெல்லாம் குப்பை சத்தை எல்லாம் இல்லாம பாக்குறது. அப்ப கோயிலுக்கு வேண்டிய சுத்தம் பண்றதுக்கு பணியாளர் தனியா இருக்கணும். இதுக்கப்புறம் கோசாலை, நித்தியம் விஸ்வரூபத்தும் போது மாடு வரணும் இல்லையோ, அந்த மாடு கண்ணுக்குட்டிய கூட்டின்னு வரணும், பால் கறக்கணும், அதை மேய்ச்சலுக்கு அழைச்சின்னு போயிட்டு வரணும். அதுக்கப்புறம் குதிரை இருக்கலாம், ஒட்டகம் இருக்கலாம், ஆனை இருக்கலாம், அதெல்லாம் பாத்துக்கணும்னா ஒரு பணியாளர் வேணும். மெய்க்காவலர், மொத்த இடத்துக்கும் ஜாகிரதைக்கு வேணும் இல்லையோ, எல்லா இடத்துலயும் என்னென்னமோ இருக்கு, என்னென்னமோ ராஜாக்கள் பண்ணிட்டு போயிட்டா, அப்ப மெய்க்காவலர் ஒருத்தர் வேணும். இது தவிர மேளக்காரர் வேணும், கார்த்தாலே மத்தியானம் சாயங்காலம் அந்தந்த பெருமாளுக்கு சயனத்தின் போது மேளம் வாசிக்கணும், திருவாராதனத்தின் போது மேளம் எல்லாம் வாசிக்கணும், கையில நட்டுமுட்டு தட்டணும்னா தட்டணும், அவர் கைத்தலத்தை எழச்சு எப்படி வாசிக்கணும், இத போல இருக்கிறதுக்கு மேளக்காரர். இப்ப குறைஞ்ச பட்சம் பார்த்தோம்னா 8 பேரான ஒரு கோவிலுக்கு வேண்டிருக்கு, அந்த நாள்லாம் 16 பேர் இருந்திருக்கா, இப்ப குறைஞ்ச பட்சம் 8 பேர் வேணும். ஆனா அநேகமா பல கோவில்களில் 3 பேருக்கு மேல இல்லவே இல்லை, மிஞ்சி போனா 4 பேர். அப்ப 8 பேர் கைங்கிறத என்னமா 4 பேர் பார்க்க முடியும், நம்ம ஏதோ வேக வேகமா போறோம் திரும்பி வந்து விடுறோம். இதுல ஆச்சரியம் என்னன்னா உடனே என்ன கேள்வி வரும், அது ஆள் இல்ல, ஆள் இல்லைன்னா கொடுக்கறதுக்கு அவளுக்கு சம்பாவனை சம்பளம் கொடுக்கறதுக்கு வழி இல்ல, என்ன பண்றது சொல்லுங்க போனால், மக்கள் எல்லாரும் உண்டியல்ல போடுறது எதற்காக, உண்டியல்ல போடுறது வேற எதுக்கும் இல்ல, பெருமாளுக்கு சந்தனம், பெருமானுக்கு பிரசாதம், அர்ச்சகர் பரிச்சாரகர் மெய்க்காவல் பணியாளர்கள் இவர்களுக்கு சம்பளம், இதுக்கு கொடுக்கறதுக்கு தான் போறா. நாம ஆங்காங்க அலங்காரங்கள் பண்றதுக்கும் லைட்டு போடுறதுக்கும் வேற எதுவும் செலவழிக்கிறதுக்கு எல்லாம் உண்டியல்ல ஒத்துரும் மனம் போடல. ஒரு நிமிஷம் நீங்க கியூல நின்று இருக்கிறவாள்கிட்ட கேட்டு பாருங்க, நீங்க உண்டியல்ல போடுறது பெருமாளுடைய பிரசாதத்துக்கு, தூபதீபத்துக்கு, சந்தனத்துக்கு, பணியாளர்கள் சம்பளத்துக்கு தானேன்னு ஆமானுடுவா. அதை தவிர மத்ததெல்லாம் செலவழிக்கிறதுக்கு அவ பணம் போடுறதே இல்லை. ஆனா இன்னைக்கு பல கோவில்கள்ல பார்த்தா ஒரு துப்புரவு பணியாளர்னால் 300-600 சம்பளம், நந்தவனத்தை பாக்குறதே இல்லை. மெய்க்காவல் சம்பளம்னா 1000-1200, இவ்வளவுதான் நாம இப்ப முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கோம். இது கண்டிப்பா மாற வேண்டும், ஓரளவு மாறிக்கொண்டு வருகிறது. தேவஸ்தானத்தாலும் ஓரளவு நன்னா பண்ண ஆரம்பிச்சுட்டா, அர்ச்சக சுவாமி எல்லாம் அற்புதமா கைங்கிரமன்றா, ஆள் குறவு இருக்கத்தான் இருக்கு, ஆனா இத்தனை கைங்கிரங்கள் இருக்கு. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த கைங்கிரத்துல ஒண்ணு கூட தினப்படி குறைய முடியாது, ஆனா நாம இத்தனை இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுப்போம். கோவில் கோவில் பெருமாள்னு சொல்றமே தவிர அந்த கோவிலுக்குள்ள எத்தனை நடக்கிறது, இதை தவிர நான் இன்னும் வாகனத்தை பிடிச்சு போடுறது, பல்லக்க பிடிச்சு போடுறது, தேரை ரிப்பேர் பண்றது, தொப்பத்தை ரிப்பேர் பண்றது, இதெல்லாம் சொல்லவே இல்லை. அதனால இது எல்லாமே தேவர்கள் வந்து செய்ய வேண்டிய அளவுக்கு கோவில்ல கைங்கிரம் இருக்கு. சொல்ல சொன்னா பட்டியல் நீண்டு தான் போகும். ஒத்தொத்தரும் நாம புரிஞ்சுக்கணும், நம்ம வீட்டுல ஒரு காரியம்னா எவ்வளவு மனைப்பா இருப்போம், அத போல ஒவ்வொரு கோவிலிலும் அற்புதமா பெருமாள் அனுபவிக்கணும். அப்பதான் நம்ம குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கும், அப்பதான் நாடு சுபிக்ஷமா இருக்கும், அப்பதான் பிரபஞ்சமே சுபிக்ஷமா இருக்கும். நிதானமாக யோசிக்க வேண்டுகிறேன். இது தவிர அத்தியாபகம், அதாவது 4000 திவ்ய பிரபந்தம் சேவிப்பதற்கும் வேத பாராயணம் தினப்படி பண்ணுவதற்கும் ஒரு சுவாமியாவது வேண்டும்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.